அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் நேபாள பூகம்பத்தில் பாதிக்கப்பட்ட மேலும் சிலர் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், வியட்நாம் போர் முடிந்து 40 ஆண்டுகள் ஆனதை குறிக்கும் செய்தி பதிவு,
nhưng đế quốc Mỹ đã ngang nhiên áp đặt chế độ thực dân kiểu mới.
திருகோணமலை சாம்பூர் பகுதியில் அமையவுள்ள அனல் மின் நிலையத்திற்கு எதிராக வலுக்கும் எதிர்ப்பு. பிறகு இலங்கையில் காணாமல் போனோரை கண்டறியும் குழு ஐநா உதவியை பெற்றியங்க வேண்டும் என்று விடுக்கப்பட்டிருக்கின்ற கோரிக்கை.
ஐநா கேட்டுக் கொண்டிருக்கின்றது, நாங்கள் எந்த வகையில் உங்களுக்கு உதவிகள் செய்யலாம் என்று சொல்லி இட்ட வரைக்கும் ஐநாவினுடைய பங்களிப்பு இல்லாத ஒரு ஆணைக்குழுவாக இது இயங்குகின்றது.
மீனவர் பிரச்சனையில் இலங்கைக்கு ஆதரவாக இந்திய அரசு செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறித்தும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்திகள் வாசிப்பவர் சிவராம கிருஷ்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
பாகிஸ்தானைச் சேர்ந்த மலாலா யூசுப் சாய் மீது 2012ஆம் ஆண்டில் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்திய 10 பேருக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் ஒன்று ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. அந்த சமயத்தில் 15 வயது பெண்ணாக இருந்த மலாலா மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அவர் தலையில் காயம் ஏற்பட்டது. அவர் பள்ளி பேருந்தில் சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்தது. குழந்தைகளின் உரிமைகளுக்காக போராடியதற்காக 2014ஆம் ஆண்டில் மலாலாவுக்கு நோபல் பரிசு அளிக்கப்பட்டது. இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர்கள் பாகிஸ்தானிய தாலிபான் அமைப்பை சேர்ந்தவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
நேபாளத்தில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தின் இடிபாடுகளிலிருந்து 5 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட சிறுவன் ஒருவர் தான் அனுபவித்த வேதனைகளை பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்.
My name is Pemba. I've been rescued after 5 days.
தன்னை சுற்றி அந்த இடுபாடுகளில் சிக்கியவர்களின் ஓலங்களை தன்னால் கேட்க முடிந்தது என்று பெம்பா எனப்படும் அந்த சிறுவன் தெரிவித்தார். இடிபாடுகளுக்கு இடையே தன்னால் வெண்ணெய் டப்பா ஒன்றை கண்டெடுக்க முடிந்தது என்றும் அதை வைத்துக்கொண்டு ஈர துணியிலிருந்து நீரை பருகியும் உயிர் வாழ்ந்ததாக அவர் கூறினார். இதேபோல சிறுமி ஒருவரும் மீட்கப்பட்டுள்ளார். மோப்ப நாய்களின் உதவியுடன் அவர்கள் உயிருடன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் 3-4 மணி நேரம் போராடிய பிறகு பெம்பாவையும் அந்த சிறுமியும் தம்மால் மீட்க முடிந்தது என்று உதவி வழங்கும் குழுவினர் தெரிவித்துள்ளார்கள். இப்பொழுது அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள்.
பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்தில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள ஹெலிகாப்டர்களை கஷ்டத்தில் நிற்கும் மலை கிராமவாசிகளுக்கு உதவ அனுப்புவதா அல்லது வெளியேற வழியின்றி நிற்கும் வெளிநாட்டு மலையேற்றக்காரர்களுக்கு உதவ அனுப்புவதா என்று குழம்பி போயிருப்பதாக நேபாள அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். சனிக்கிழமை அன்றைய பூகம்பத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மலைவாழ் மக்களுக்கு உதவிகள் வழங்கப்படவில்லை என உள்ளூர் அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் நேபாள பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக விளங்கும் சுற்றுலாத்துறைக்கு பாதிப்பு வருவதை தாம் விரும்பவில்லை என நேபாள மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
நைஜீரியாவில் போகோஹராம் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு தங்களால் விடுவிக்கப்பட்டவர்கள் என கூறும் பெண்கள் மற்றும் சிறார்களின் புகைப்படங்களை நைஜீரிய இராணுவம் வெளியிட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் சாம்பிசா காடுகளில் தாங்கள் நடத்திய தாக்குதல் நடவடிக்கையின் பின்னர் மீட்கப்பட்டதாகவும் நைஜீரிய இராணுவம் தெரிவித்துள்ளது. அவ்வகையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நடவடிக்கையில் இப்பொழுது 160க்கும் அதிகமானவர்களை தாங்கள் மீட்டுள்ளதாகவும், முன்னர் செவ்வாய்க்கிழமையன்று 300 பேர் மீட்கப்பட்டதாகவும் நைஜீரிய இராணுவத்தின் பேச்சாளர் கூறுகின்றார். அவர்களை அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் மிகவும் மோசமான மனித தன்மையற்ற சூழலில் பிடித்து வைத்திருந்தனர் என்றும் நைஜீரியாவின் இராணுவ பேச்சாளர் கூறுகின்றார். எனினும் கடந்த ஆண்டு சிபுக்கில் கடத்தப்பட்ட 300 பெண்களில் இதுவரை யாரும் மீட்கப்படவில்லை.
ஜெர்மனியில் குண்டு தாக்குதல் ஒன்றை நடத்த முயற்சித்த சந்தேகத்தின் பேரில் ஒரு தம்பதியினரை அந்நாட்டு காவல்துறை கைது செய்துள்ளனர். பிராங்க்ஃபர்ட் நகருக்கு அருகே உள்ள அவர்களது வீட்டில் வெடிமருந்துகள், ஒரு குழாய் குண்டு மற்றும் ஒரு தாக்குதல் துப்பாக்கியை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். துருக்கிய வம்சாவளியைச் சேர்ந்த அந்த இருவருக்கும் இஸ்லாமியவாத கடும்போக்காளர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. வெடிபொருட்களை செய்ய பயன்படுத்தப்படும் ஹைட்ரஜன் பெராக்சைடை இவர்கள் வாங்கியதை அடுத்து கைது செய்யப்பட்டனர். பல வாரங்களாகவே காவல்துறையினர் இவர்களை கண்காணித்து வந்தனர்.
கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கிழக்கு யுக்ரைன் வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்ட மலேசிய விமானத்தில் பயணித்தவர்களின் எச்சங்களை தேடும் பணி எதிர்வரும் சனிக்கிழமையோடு முடிவுக்கு வருவதாக அந்த தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த குழுவிற்கு தலைமை ஏற்றிருந்தவர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். அந்த விமானத்தில் 298 பேர் பயணித்திருந்தனர்.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். பூகம்பத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நேபாளத்திற்கு பல நாடுகள் உதவி செய்ய முன்வந்திருக்கின்றன. ஏற்கனவே பல நாடுகளும் தன்னார்வ அமைப்புகளும் உதவிப் பொருட்களை நேபாளத்திற்கு அனுப்பியிருக்கின்றன. இருந்தும் இந்த பொருட்கள் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டோரை சென்றடையவில்லை என்ற புகார்கள் தற்போது எழுந்திருக்கிறது. அதே நேரம் மீட்பு பணியில் ஈடுபடுவோர் தொடர்ந்து பலரை உயிரோடு மீட்டு வருகின்றனர். மேலதிக விவரங்களுடன் சார்ல்ஸ் பீட்டர்ஸ்.
நேபாளத்தில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் பரபரப்பும் பீதியும் இன்னும் தணியாத நிலையில் அங்கு வெளிநாடுகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நில அதிர்வில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5500 எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 11,000 உயர்ந்துள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தோரின் தொகை மேலும் அதிகரிக்கலாம் என மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் அச்சம் வெளியிட்டு வரும் நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களில் சிலர் உயிருடனும் மீட்கப்பட்டு வருகின்றனர். நேபாள நிலநடுக்கத்தில் 80,000+ அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 70,000 வீடுகள் முற்றாக நிர்மூலமாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை அங்கு முன்னெடுக்கப்படும் நிவாரணப் பணிகள் குறித்து தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன. வெளிநாடுகளிலிருந்தும் தொண்டு நிறுவனங்களிலிருந்தும் பெறப்படும் பொருட்கள் தங்களுக்கு முறையாக பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை என பாதிக்கப்பட்ட மக்களில் ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். நிலநடுக்கம் ஏற்பட்டு 5 நாட்களாகியும் தங்களுக்கான நிவாரணங்கள் இன்னும் வந்து சேரவில்லை என கோர்கா எனுமிடத்திலுள்ள கிராமத்தில் தனது வீட்டை இழந்த பெண் ஒருவர் பிபிசி செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
நிவாரணங்கள் தாங்கிய கார்களும் லாரிகளும் இவ்வழியாக கடந்து செல்கின்றன. நாங்களும் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். எங்களுக்கும் உதவி தேவைப்படுகிறது. நாங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்
என்றார் அந்த பெண். இருந்தபோதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் வழங்கும் பணியையும் மீட்பு நடவடிக்கைகளையும் நேபாள அரசாங்கம் துரிதப்படுத்தியுள்ளதாக நேபாள பிரதமர் சுசில் கொய்ராலா நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அத்தோடு நிலநடுக்கத்தின் தாக்கம் பெரிய அளவில் இருப்பதனால் சேதங்களும் பெரிய அளவில் இருப்பதாக தெரிவித்த அவர் சர்வதேச உதவிகள் மேலும் தேவைப்படுவதாகவும் வேண்டுகோள் விடுத்தார். இதேவேளை நிவாரணங்கள் கையிருப்பில் இருக்கின்ற போதிலும் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளுக்கு செல்வதென்பது கடினமான காரியமாக இருப்பதாக நேபாளத்தில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள தொண்டு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக சில பகுதிகளுக்கு டிரக் மூலம் செல்வதற்கு 4 அல்லது 5 நாட்கள் எடுக்கும் என ஆக்ஸ்பம் தொண்டு நிறுவனத்தின் நேபாள தலைமை அதிகாரி சிசிலியா கெய்சார் கூறினார்.
Aid came quite quickly in Kathmandu because it's accessible, there's an airport, etc. But in the remote areas, it's absolutely...
நிவாரண உதவிகள் காத்மாண்டுவிற்கு விரைவாக வந்து சேர்கின்றன. ஏனெனில் விமான நிலையம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கையிருப்பில் இருக்கின்ற நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு கொண்டு செல்வதுதான் கடினமான காரியமாக இருக்கிறது. பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மழையும் பெய்கிறது. சில நேரங்களில் இந்த இடங்களுக்கு நடந்து செல்ல வேண்டியிருக்கிறது
என்றார் அவர். இந்நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையிலும் நேபாளத்தை மீள கட்டியெழுப்பும் நோக்குடனும் உலக நாடுகள் வழங்கும் உதவித் தொகைகளுக்கு சர்வதேச தொண்டு நிறுவனங்களும் நிதி சேகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் பிரிட்டனில் மட்டும் ஒரே நாளில் 19 மில்லியன் பவுண்ட்கள் திரட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. எனினும் நேபாளத்தின் தற்போதைய நிலவரத்தை பார்க்கும்போது அடுத்த 3 மாதத்திற்கு மட்டும் $450 மில்லியன் தேவைப்படுவதாக ஐநாவின் பேரிடர் அபாய குறைப்பு நடவடிக்கைகளின் விசேட பிரதிநிதியான மார்கரிட்டா வால்ஸ்டாம் தெரிவித்துள்ளார்.
Please do not abandon Nepal now. All the wisdom that today we all share must be invested in
தயவு செய்து நேபாளத்தை கைவிட வேண்டாம். நேபாளத்தை விரைவில் மீள கட்டியெழுப்புவதற்காக நாம் உதவிகளை செய்ய வேண்டியுள்ளது. குறுகிய காலத்திற்குள்ளோ அல்லது நீண்ட கால அடிப்படையிலோ நேபாளத்தை மீள கட்டியெழுப்ப வாய்ப்பு இருக்கிறது. இந்த நடவடிக்கையானது அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தும்
என்றார் மார்கரிட்டா வால்ஸ்டாம். இதேவேளை நில அதிர்வு ஏற்பட்டு 5 நாட்கள் கடந்த நிலையில் மண்ணுள் புதையுண்ட பலர் உயிருடன் மீட்கப்படும் செய்திகளும் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் தலைநகர் காத்மண்டுவில் இடிபாடுகளுக்குள் சிக்கிய 15 வயது சிறுவன் ஒருவன் இன்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். நில அதிர்வின் தாக்கமும் வீதியும் நேபாள மக்களின் மனதில் நிலை கொண்டுள்ள அதேவேளை நாளைய நாளை எவ்வாறு எதிர்கொள்வதென்ற அச்சமும் அவர்கள் மத்தியில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
மிக அதிக அளவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய வியட்நாம் போர் முடிந்து 40 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அதை நினைவு கூறுகின்ற வகையில் பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலதிக விவரங்களுடன் சிவராமகிருஷ்ணன்.
வியட்நாம் போர் நடைபெற்ற காலகட்டத்தில் அமெரிக்கா எண்ணிலடங்கா காட்டுமிராண்டித்தனமான குற்றங்களை செய்தது என்று வியட்நாமின் பிரதமர் வியன் தன் ஷாங் கூறியுள்ளார். அந்த போரில் 30 லட்சம் வியட்நாமியர்களும் 58,000 அமெரிக்க படைகளும் கொல்லப்பட்டார்கள். எனினும் இன்று அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையே ராஜதந்திர உறவுகளும் வர்த்தக உறவுகளும் உள்ளன. மிக கடுமையாகவும் கொடூரமாகவும் சுமார் 15 ஆண்டுகாலம் நடைபெற்ற அந்த போர் 1975 ஏப்ரல் 30 அன்று வடபகுதியில் இருந்த கம்யூனிச படைகள் தென்பகுதி நகரான சைகானை கைப்பற்றியதை அடுத்து முடிவுக்கு வந்தது. அப்போர் முடிவடைந்து 40 ஆண்டுகள் ஆவதையொட்டி இன்று முன்னர் சைகான் என்று அழைக்கப்பட்ட ஹோச்சிமின் சிட்டியில் இராணுவ அணிவகுப்பு உட்பட பல நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் உரையாற்றிய நாட்டின் பிரதமர் அந்த போரின் பொழுது அமெரிக்கா வியட்நாம் மக்களுக்கு ஏராளமான கொடுமைகளை செய்தது என்று கூறினார்.
Nhưng đế quốc Mỹ đã ngang nhiên áp đặt chế độ thực dân kiểu mới, biến miền Nam Việt Nam thành căn cứ quân sự của Mỹ.
மிகவும் மோசமாக நடைபெற்ற அந்த போரில் அமெரிக்கா எண்ணிலடங்கா காட்டுமிராண்டித்தனமான குற்றங்களை செய்து எமது மக்களுக்கு சொல்லனா துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்படுத்தியது. அந்த இழப்பும் வலியும் ஈடு செய்ய முடியாதவை. இன்றளவும் எமது மக்கள் அதை அனுபவித்து வருகின்றார்கள். மிக கடுமையான சவால்களை எமது தேசம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது. வியட்நாம் போர் முடிந்து 40 ஆண்டுகள் ஆனாலும் இன்றளவும் அதன் தாக்கம் வெளிப்படையாகவே தெரிகிறது. மிகவும் மோசமான உடல் நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஏஜென்ட் ஆரஞ்ச் எனப்படும் ரசாயனத்தை போர்க்காலத்தில் அமெரிக்கா விண்ணிலிருந்து குண்டுகள் மூலம் வீசியது. அடர்ந்த காடுகளுக்குள் பதுங்கியிருந்த கிளர்ச்சி குழுவினரை இலக்கு வைத்து இந்த ரசாயன தாக்குதலை அமெரிக்கா நடத்தியது. அதனால் பெருமளவில் நிலங்கள் மாசடைந்தன. ஏராளமான மக்கள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டனர். அந்த போரின் முடிவு பிளவுபட்டிருந்த வியட்நாமை ஒன்றுபடுத்தி அங்கு கம்யூனிச ஆட்சி ஏற்பட வழிவகுத்தது. அதேவேளை இந்த போர் சர்வதேச அளவில் பெரிய பிளவுகளையும் ஏற்படுத்தியது. நவீன காலத்தின் உலகின் வல்லரசுகளில் ஒன்றான அமெரிக்கா முதல் முறையாக ஒரு போரில் தோல்வி அடைந்ததும் வியட்நாம் போரில்தான்.
அடுத்த இலங்கை கண்ணோட்டம். காணாமல் போனோர் குறித்து கண்டறிய அமைக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லாத நிலையில் ஐநாவின் துணையை பெற்று இந்த குழு இயங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது ஒவ்வொன்றியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் காணாமல் போயிருப்பவர்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி வரும் ஜனாதிபதி ஆணைக்குழு காணாமல் போயிருப்பவர்கள் பற்றி முழுமையான விசாரணைகளை மட்டுமே நடத்தி அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கோரியிருக்கின்றார்கள். கொழும்பில் உள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பு ஒன்றில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தவர்களில் ஒருவராகிய காணாமல் போகச் செய்யப்பட்டவர்களின் உறவினர்களுடைய சார்பில் பணியாற்றி வருகின்ற திருகோணமலையைச் சேர்ந்த அருட்தந்தை யோகேஸ்வரன் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த சந்திப்பின் போது என்ன பேசப்பட்டது என கேட்டேன்.
இந்த ஆணைக்குழு தற்சமயம் காணாமல் ஆக்கப்பட்டவரை பற்றி மட்டுமல்ல, இடையில விரிவாக்கப்பட்ட ஆணையின் பின்னணியில பலவிதமான மனித உரிமைகளையும் உள்ளடக்கி விசாரிக்கும் சூழலில் தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஆணைக்குழு காணாமல் ஆக்கப்பட்டோரை மட்டும் விசாரித்தால் அது ஒரு நிலையான காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். ஏனைய விடயங்களை வேறு வழிகளில் அரசாங்கம் பொருட்படுத்தி செய்யலாம். காணாமல் ஆக்கப்பட்டோரை விட்டு ஏனைய மனித உரிமைகள் என்று வரும்போது மக்கள் எல்லா வகையான பிரச்சனைகள் கொண்டவர்கள் அங்கு போகின்றார்கள். இது ஒரு ஆணைக்குழுவினால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாது. புதிய அரசாங்கம் சொல்லிச்சது, தாங்கள் ஐநாவின் அனுசரணையோட ஒரு கட்டமைப்பை உருவாக்குவோம், ஐநா கேட்டுக்கொண்டிருக்கின்றது, நாங்கள் எந்த வகையில் உங்களுக்கு உதவிகள் செய்யலாம் என்று சொல்லி, இட்ட வரைக்கும் ஐநாவினுடைய பங்களிப்பு இல்லாத ஒரு ஆணைக்குழுவாக இது இயங்குகின்றது. மக்கள் இந்த ஆணைக்குழுவை புறக்கணித்ததுக்கு பல காரணிகள் இருக்கின்றது. அந்த காரணிகள் நிவர்த்தி செய்யப்பட்டால் மக்களுக்கு இந்த ஆணைக்குழுவில் நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தால்தான் மக்கள் ஆணைக்குழுவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்ய முடியுமா என்பதை பற்றி ஒரு கேள்வியை ஆணைக்குழுவில் எழுப்பியிருக்கின்றோம்
என்றார் அருட்தந்தை யோகேஸ்வரன் அவர்கள். இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதிலிருந்து கடந்த 2 வருடங்களாக காணாமல் போனவர்கள் தொடர்பில் அவருடைய உறவினர்கள் தெரிவித்த தகவல்களை மாத்திரமே சேகரித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்தவிதமான நடவடிக்கையும் இந்த குழுவினர் எடுக்கவில்லை என்பதையும் இந்த சந்திப்பின் போது ஆணைக்குழுவினருக்கு தாங்கள் சுட்டிக்காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பு குறித்து காணாமல் போனவர்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி வருகின்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது, விசாரணை மாத்திரம் போதாது, நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று தம்மை சந்தித்த சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கேட்டுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார்.
They also brought some complainants who made some submission with certain photographs that those people are in prison.
காணாமல் போனவர்கள் சிலர் சிறைச்சாலைகளில் இருக்கும்போது எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் புகைப்படங்களை காட்டி அவர்களை கண்டுபிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கேட்டார்கள். அது விடயத்தில் உடன் நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான தகவல்களை நாங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொண்டோம். நடைபெறுகின்ற விசாரணைகள் தொடர்பில் தங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கேட்டிருக்கின்றார்கள். அத்துடன் காணாமல் போனவர்களுக்கு இறப்பு சான்றிதழ்கள் வழங்க வேண்டாம் என்றும், அவர்கள் சமூகத்தில் இல்லாதிருக்கின்ற சான்றிதழை வழங்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு பலவந்தமாக நட்டையீடு வழங்க வேண்டாம் என்றும் இந்த பிரதிநிதிகள் எங்களை கேட்டுக்கொண்டார்கள். சிலர் காணாமல் போனவர்கள் தொடர்பில் ராணுவ அதிகாரிகளின் பெயர்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று சரணடைந்தவர்கள் தொடர்பில் ராணுவ அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் சிலர் தெரிவித்திருக்கின்றார்கள். இது போன்ற விடயங்களில் விசாரணை நடத்துவதற்கென விசாரணை குழுக்களை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜனாதிபதியிடம் கேட்டிருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்றார் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம்.
செய்தியை தொகுத்தளித்தவர் நமது ஒவ்வொனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். கிழக்கே சாம்பூர் மின் நிலையம் அமைக்கப்பட உள்ள இடத்தில் வேலி அமைக்கும் பணிகள் துவங்கியுள்ளதை கண்டித்து அங்கே ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது. இந்திய பொதுத்துறை நிறுவனத்தால் இந்த அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டால் அங்கே சுற்றுச்சூழல் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று உள்ளூர் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதுகுறித்து நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்தில் சாம்பூர் பிரதேசத்தில் அமைய உள்ள இந்திய உதவியுடனான அனல் மின் நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகளிடமிருந்து எதிர்ப்புகள் தோன்றியுள்ளது. குறித்த அனல் மின் நிலையம் தொடர்பாக இலங்கை இந்திய இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்கனவே ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. 500 ஏக்கர் நிலப்பரப்பும் அந்த பகுதியில் அனல் மின் நிலையம் அமைப்பதற்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள காணிக்கு எல்லை வேலிகள் இடுவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் திருகோணாமலை மற்றும் மூதூர் பிரதேசங்களிலுள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்று மூதூர் நாவலடி சந்தையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பசுமை திருகோணாமலை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான காளிராசா செந்தூரன்,
சம்பூர் அனல் மின் நிலையத்துக்கு பதிலா சூரியஒளியோ அல்லது கடலையோ காற்றலையோ ஏதாவது உபயோகப்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத மின் நிலையத்தை கொண்டு வாங்கன்றுதான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த நிலக்கரி அனல் மின் நிலையத்தால ஏற்படுற சுற்றுச்சூழல் பாதிப்புகள் வந்து மிக பாரதூரமானது. இலங்கையில திருகோணமலை மிகப்பெரிய உலகத்துக்கே மிகப்பெரிய சுற்றுலா தலம். அந்த சம்பூர் அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டா அந்த சுற்றுலா மையம் இல்லாமலே போயிடும். அது மட்டுமல்ல நீர் நிலம் காற்று முற்றாக மாசடைந்து போயிடும். எந்த எங்களுக்கு இங்கே என்னத்தை நம்பி நாங்க எங்களை திருகோணமலை மக்கள் வாழ்றாங்களோ அந்த வளங்கள் எல்லாம் அழிஞ்சு போட்டு எங்களுக்கு அந்த மின்சாரத்தை வச்சு நாங்க என்ன செய்யறோம். நாங்க அபிவிருத்தி வேணாம் என்று சொல்லல, ஆனா எங்கட வளங்களை பறிக்காத அபிவிருத்தி எங்களுக்கு தாங்க என்று வலியுறுத்தி தான் அந்த போராட்டத்தை இன்னைக்கு ஒன்று கூடினாங்க எல்லாரும்.
இந்த அனல் மின் நிலையம் காரணமாக அந்த பிரதேசத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்பு மட்டுமல்ல, குடியிருப்பாளர்களும் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாக கூடும் என்கின்றார் மூதூர் ஹோம் பீஸ் நிறுவனத்தின் சட்ட ஆலோசகரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான ஜே எம் லாஹிர்.
கடல் வளம் மிக மோசமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அந்த அனல் மின் நிலையத்தினூடாக இருக்கின்றது என்பது தெளிவான விடயம். சம்பூர் கடற்கரை சேனை சேனையூர் மூதூர் இந்த பகுதிகள் மிக அருகாமையில் உள்ள பகுதிகளாகும். இந்த பகுதிகளில் மக்கள் குடியிருக்கின்றார்கள். இவ்வாறான குடியிருப்பு பிரதேசத்தில் ஒரு அனல் மின் நிலையத்தை அமைப்பதானது மிகவும் ஆபத்தானது என்பது தெளிவாக தெரிகின்றது. இதனால் தான் நாங்கள் சட்ட ரீதியாக இதனை எதிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் மனிதாபிமான அடிப்படையிலும் இதனை எதிர்க்க வேண்டும்.
மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதனை மீறும் வகையில் அனல் மின் நிலையம் அமைக்க முற்படுவதாக கூறுகின்றார். மீண்டும் காளிராசா செந்தூரன்.
2 மாதங்களுக்கு முன் சுற்றுச்சூழல் அறிக்கை வெளியிடப்பட்டது. எதிரான எங்களுடைய மனுக்களை நாங்க எல்லா மக்களும் கையொப்பமிட்டு நாங்க அனுப்பியிருந்தோம். ஆனா அதை எதையும் கணக்கெடுக்காம இன்றைக்கு 1 மணிக்கு கடற்கரை சேனையில சுற்றுமதில் அமைப்பதற்கான ஒப்பந்ததாரர்களுக்கான ஒரு கூட்டத்தை ஒழுங்கமைத்திருந்திருக்காங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் நாங்க இந்த முதலாவது போராட்டத்தை தொடங்கி இருக்கோம். இப்ப சுற்றுச்சூழல் அறிக்கைய அரசு இன்னும் பரிசீலிக்காம அரசாங்கம் எந்த நடவடிக்கைகளும் ஈடுபட முடியாது
என்றார் பசுமை திருகோணமலை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான காளிராசா செந்தூரன்.
சாம்பூர் மின் நிலையம் குறித்து உள்ளூர் மக்களின் மற்றும் உள்ளூர் செயல்பாட்டாளர்களின் கவலைகள் குறித்த செய்தி பதிவை கேட்டீர்கள். தம்புள்ளையில் உள்ள பிரபல சுற்றுலா தலமான சிகிரியா குன்றுகளில் இருக்கின்ற சுவர் ஓவியத்தில் கிறுக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட தமிழ் பெண் இறுதியாக சிறையிலிருந்து வீடு திரும்பியிருக்கின்றார். ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு முன்பே கிடைத்தும் நடைமுறை சிக்கல்கள் காரணமாக அந்த பெண்ணால் இன்றுதான் சிறையிலிருந்து வெளியே வர முடிந்திருக்கிறது. இதுகுறித்து மீண்டும் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்த மட்டக்களப்பு சித்தாண்டியைச் சேர்ந்த சின்னத்தம்பி உதயஸ்ரீ இன்று சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சிகிரியா மலை குன்றிலுள்ள புரதான சின்னத்தில் எழுதி சேதப்படுத்தினார் என்ற குற்றத்திற்காக இவருக்கு 2 வருட சிறை தண்டனை தம்புள்ளை நீதிமன்றத்தினால் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்தது. அனுராதபுரம் சிறைச்சாலையில் தண்டனை பெற்று வந்த 27 வயதுடைய சின்னத்தம்பி உதயஸ்ரீ இன்று 2.5 மாதங்களின் பின்னர் தனது குடும்பத்துடன் மீண்டும் இணைந்து கொண்டார். தான் செய்த குற்றம் தன்னை அறியாமல் செய்த குற்றம் என்கின்றார் சின்னத்தம்பி உதயஸ்ரீ.
எனக்கு சத்தியமா அந்த இடத்துல எழுதணும் எழுதக்கூடாதுன்றதே எனக்கு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. அந்த இடத்துல நிறைய சின்ன பேரெல்லாம் எழுதிருந்தவங்க. அப்ப அந்த இடத்துல நான் எழுதணும்ன்ற எண்ணம் வந்துச்சு. எனக்கு தெரியாமதான் எழுதினது. நான் அவர்கிட்ட வச்சு சொன்னேன், நான் சாரி சார், நான் தெரியாமதான் செஞ்சேன், நான் என்ன மன்னிச்சிருங்க வந்து கெஞ்சின. நான் அவங்க விடல இல்ல, போலீஸுக்கு தான் போகணும், வாங்க போக போக வந்து எழுத்துக்கு போனவங்க. பொது மன்னிப்பு சொன்னதுமே எனக்கு சந்தோஷமா இருந்தது. அவர் சந்தோஷமா இருக்கு, நல்லா சந்தோஷத்துல எனக்கு சொல்றேன் தெரியல, அப்படி சந்தோஷமா இருக்கு. ஆனா குற்றம் தான், நான் செய்த தப்புக்கு எனக்கு பொது மன்னிப்பு தந்ததே பெரிய காரியம் தான், பெரிய விஷயம் தான். ஜனாதிபதி மன்னிப்பு தந்ததே பெரிய விஷயம்
என்றும் குறிப்பிட்டார் சின்னத்தம்பி உதயஸ்ரீ.
இத்துடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து தமிழக கண்ணோட்டம். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல் பகுதியில் சர்வதேச எல்லையை தாண்டி இந்திய மீனவர்கள் சென்று மீன்பிடிப்பது தொடர்பான பிரச்சனையில் இந்திய அரசு இலங்கைக்கு சாதகமாக செயல்படுவதாக தமிழக மீனவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அதாவது பாரம்பரிய நாட்டுப்படகில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் மற்றும் தடை செய்யப்படாத மீன்பிடி முறைகளில் கையாளும் மீனவர்கள் மட்டுமே எல்லை கடந்து சென்றால் அவர்களை கைது செய்யாமல் விடுவிக்க வேண்டும் என்ற உத்தரவாதத்தை இலங்கையிடம் இந்திய அரசு பெறும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்திருப்பதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
புதுடெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்த போது தங்கள் தரப்பு கோரிக்கைகளை முன்வைத்த மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகளிடம் சில முக்கிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறையை பயன்படுத்தக்கூடாது என்று சுஷ்மா ஸ்வராஜ் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சுஷ்மா ஸ்வராஜ் அளித்திருந்த விளக்கத்தில் பாரம்பரியமான நாட்டுப்படகில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் மற்றும் தடை செய்யப்படாத மீன்பிடி முறைகளில் ஈடுபடுவோர் மட்டுமே நாட்டின் எல்லைப்பகுதி கடந்து இலங்கையில் பிடிபட்டால் அவர்களை கைது செய்யாமல் விடுவிக்க விடுவிக்க வேண்டும் என்கிற உத்தரவாதம் இலங்கை அரசிடமிருந்து பெறப்படும் என்று தெரிவித்துள்ளார். இத்தகைய கருத்தை அவர் தெரிவித்திருப்பது மீனவ பிரதிநிதிகளை அதிருப்தி அடைய செய்துள்ளது. இதுகுறித்து மீனவ பிரதிநிதிகள் குழுவில் இடம்பெற்றிருந்த தேவதாஸ் கூறும்போது,
இந்திய மீனவர்கள் இழுவை மடியை வைத்து மீன் பிடித்தார்கள், இலங்கை மீனவர்கள் வந்து கடலில் மேற்பரப்பில் உள்ள மீன்களை பிடித்தார்கள், இலங்கை மீனை நம்ம பிடிக்கவில்லை, இலங்கை மீனவர்கள் பிடிக்காத மீனைத்தான் நாம் பிடிக்கிறோம் என்பதை தெளிவுபட கூற விரும்புகிறேன். அதே போல நாங்கள் பிடித்துக்கிட்டு இருந்த பகுதியில வந்து இப்ப பிடிக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னா, அதை வந்து ஒரு கால அவகாசத்தின் காலமாகத்தான் நிறுத்தப்பட வேண்டுமே தவிர இன்றே அதை வந்து நிறுத்துவது என்பது சரியானதல்ல.
சுஷ்மா ஸ்வராஜ் வந்து உங்ககிட்ட என்னென்ன குறிப்பிட்டு சொன்னாங்க?
இழுவலை வந்து நிறுத்தணும்னு சொல்றாங்க, ரெட்டமடியை நிறுத்தணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்திய அரசை பேன் பண்ண வேண்டியானே, இழுவலை தடை செய்யப்படுகிறது, இந்திய அரசை வந்து நிறுத்திருக்கலாமே, அதை விட்டு விட்டு சட்டத்தையும் போட்டு மீனவர்கள் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பக்கம் குறவிலையே பிடிக்கிறது வந்து ஒரு நல்ல ஆட்சியால் இருக்கு அழகு.
இதே சமயத்துல வந்து எல்லை தாண்ட விவகாரம் தொடர்பா அவங்க குறிப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்களா?
இல்ல இல்ல, அவங்க எல்லை மீறி போனால் இலங்கை அரசு கைது பண்ணுவதும் படகுகளை கைது பண்ணுவது நடக்கும், அதனால நீங்க எல்லை தாண்டாம மீன் பிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லை தாண்டாம மீன் பிடிக்கிறதுனா மூச்சு விடாம நீங்க உயிர் வாழ்ன்னு சொல்றது மாதிரி இருக்கு எங்க பகுதி மீனவர்களுக்கு, அது வந்து எங்களுக்கு பொருந்தாது.
மத்திய அரசாங்கம் வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திருக்காங்க உங்ககிட்ட, அடுத்த கட்டமா மீனவ சங்கங்கள்லாம் நடவடிக்கைகளை எப்படி மேற்கொள்ள போறீங்க?
ஒரு படகுகளை வந்து அரசிடம் ஒப்படைத்தால் 60 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும். மாட்டுத் தொழிலுக்கு செய்வதற்கு ஆழ்கடல் மீன்பிடிக்கு போற படகுகளுக்கு அவங்களுக்கு உண்டான நிவாரண தொகையை வழங்க நாங்க போறோம். அது வரைக்கும் இந்த மீன்பிடி தொழிலில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்
என்றார் மீனவ சங்கங்களின் பிரதிநிதி குழுவில் இடம்பெற்றிருந்த தேவதாஸ்.
ஆந்திர வனப்பகுதியில் செம்மரங்களை வெட்டினார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற மேலவையில் மத்திய அரசு அளித்த விளக்கம் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று திராவிட முன்னேற்றக் கழகம் கூறியிருக்கிறது. இதுகுறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார். மீண்டும் நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
ஆந்திர மாநில போலீசார் என்ன கருத்தை சொன்னார்களோ அதையே இன்றைக்கு உள்துறை அமைச்சகம் தன்னுடைய அறிக்கையில் தந்திருந்தது. முதலில் அந்த போலீசார் பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது சட்டவிரோதமாக செம்மரத்தை வெட்டி கொண்டிருந்த கடத்தல்காரர்களை சரணடைய சொன்ன போது அவர்கள் கற்களாலும் கோடாலியாலும் தாக்கினார்கள், வேறு வழி இல்லாமல் நாங்கள் துப்பாக்கி சூடு நடத்தினோம் என்று சொல்லியிருந்தார். அதையும் தான் விவரம் சொல்லியிருக்கிறார். விசாரித்து அறியவில்லை, விசாரித்திருந்தால் உண்மை தெரிந்திருக்கும். எப்படி என்றால் இவர்கள் சொன்ன கூட்டு உண்மையாக இருக்குமானால் ஒரு போலீசாருக்கு கூட அடிபடவில்லை, காயமே இல்லை. இரண்டாவதாக கொல்லப்பட்ட அந்த 20 பேரில் பெரும்பாலோர் முதுகில பின்னால் சுடப்பட்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் தப்பி ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்றுதான் பொருளை தவிர நேரடியாக நின்று தாக்கினார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்தபடியாக செம்மர கடத்தலை தடுக்கிறோம் என்ற பெயரால் மனித உரிமைகளை மீறுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆந்திர மாநில உயர் நீதிமன்றமே இந்த விசாரணை முறையாக நடைபெறவில்லை. நாங்களே எங்களுடைய சார்பில் ஒரு தனி ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் நியமிக்க வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகும் என்று உயர்நீதிமன்றமே சொல்லுகிற அளவிற்கு அங்கே விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே ஒரு சிபிஐ விசாரணை வைத்து நடத்தினால்தான் இந்த உண்மை நிலை வெளிவரும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தும்.
அதுக்கு வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து மாநில அரசு கோரும் பட்சத்துல தான் சிபிஐ விசாரணை வைக்க முடியும் அப்படின்னு அவர் அளித்திருக்கிற பதில் வந்து எந்த அளவுக்கு சரியானதா இருக்கும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க?
பொதுவாகவே சிபிஐ விசாரணை என்பது மாநில அரசு கேட்டுக்கொண்டதன் பிறகு தான் வைப்பது வழக்கம். சில பிரச்சனைகளில் நீதிமன்றம் உத்தரவிடும். தவிர்க்க முடியாத சூழலில் மத்திய அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, இது இரு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டது, ஒரு மாநில அரசுக்கு உட்பட்ட எல்லைக்குள் நடந்தது அந்த மாநில பிரச்சனை என்றால் அவர்கள் சொல்வது ஓரளவிற்கு ஏற்றுக்கொள்ளலாம், அப்பொழுதும் கூட இவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. மாறாக இது இரண்டு மாநில பிரச்சனை, இந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் அங்கே கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற போது அவர்களுடைய அனுமதியை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. அதைத்தான் நாங்கள் பேசுகிற போது சொன்னது இன்டர்ஸ்டேட் இஷ்யூ. எனவே இரு மாநில பிரச்சனை என்பதால் மத்திய அரசு தானாகவே நிச்சயமாக தலையிட்டு சிபிஐ காரணம் இது ஒன்றும் அதிகாரத்தில் தலையிடுவதாக பொருள் இல்லை.
இந்த விவகாரத்துல ஆந்திர மாநில அரசாங்கத்துக்கு சாதகமான நிலைப்பாட்டை வந்து மத்திய அரசாங்கம் எடுக்குது அப்படிங்கிற வந்து சந்தேகம் வந்து இருக்குதா?
அதாவது இப்போது எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் முழுமையாக மறுப்பார்கள் ஆனால் அப்படித்தான் நினைக்க வேண்டியிருக்கும். ஒரு தவறு நடைபெறுகிறது என்றால் அதன் மூலமாக பாடம் கற்றுக்கொண்டு தொடர்ந்து அல்லது பின்னால் இது போன்ற தவறு நடைபெறாமல் தடுக்க வேண்டியதுதான் அதிகாரத்தில் பொறுப்பில் இருப்பவர்களுடைய முக்கியமான கடமை.
திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் அளித்த சுவைக்கிட்டீர்கள்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.